ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அஷ்டாவக்ர கீதை, அஷ்டாவக்ர ஜனக சம்வாதமாம். இந்த கீதை ஸ்ரீ விஸ்வநாத சுவாமிகளால் 1937 மொழிபெயர்க்கப்பட்டு முதல் பதிப்பாக வெளியிடப்பெற்றது. ஸ்ரீ ரமண பகவானது சகஜஞான நிலை விளக்கமே போன்ற இந்நூல் அன்னாராலும் உவகையுடன் கண்ணுறப்பெற்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் இந்நூலை உயர்வாய் மதித்திருந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்நூல் ஒலி புத்தகமாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. முன்னுரை. வேதாந்த விஷயத்தில் சந்தேக விபரீதங்கள் தீர்ந்து அனுபவத்தில் நிலை பெற முயலும் சாதகர்க்கு ஏற்ற மனன கிரந்தம் இது என்று ரிபுகீதியை பற்றி ஆன்றோர் கூறுவர். மோட்ச மார்க்கத்தை காண்பிக்கும் வேதாந்த நூல்கள் சாதாரணமாக நூலின் உபதேசம், தாத்பரியம், குரு சிஷ்ய லட்சணம், சாதன சதுஷ்டியம், அவஸ்தாத்ரயம், பஞ்சகோஷ விவேகம், தத்துவமசி உபதேசம், நிர்விகல்ப சகஜ சமாதிகள், ஜீவன் முக்த நியல் முதலாம் விஷயங்களை விரிவாய் விளக்குவன. அவ்வாறின்றி முற்கூறிய ரிபுகீதையின் வர்க்கத்தைச் சேர்ந்த இந்நூலின் அடி, முடி, நடு எல்லாம் அதீத நிலை ஒன்றையே காணலாம். அந்நியம் காண அவைத உயர்நிலையில் உறையும் உத்தம ஞானிகள் தமது சீரிய நிலை விட்டு தாழ்ந்து வரமாட்டார்கள் என்பதற்கு இவ் அஷ்டாவக்ர கீதை தக்கதோ சான்றாகும். உண்மை நிலை என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்ளது என்றும், ஆதலின் அதை உற பிற முயற்சி ஒன்றும் வேண்டுவதில்லை என்றும், நினைப்பிற்கு எட்டா அந்நிலை எதனையும் நினையாது சும்மா இருத்தலாலேயே விளங்கும் என்றும் இதனில் கூறப்பட்டுள்ளது. பற்றற்று பணியற்று மாசற்ற ஸ்வயம் பிரகாசனே நீ, மற்றும் சமாதி பழகுகிறாயே அதுவே நின் பந்தம், எங்கும் எக்காலும் தியானத்தை ஒழி, சித்தத்து ஒன்றும் கொள்ளற்க நீ விடுபட்டவனாக ஆத்மாவாகவே இருக்கிறாய். நினைப்பால் ஆவது என்? அனைத்தும் கற்பனையே, ஆத்மாவோ கட்டற்ற பழம் பொருள் என்று உணர்ந்த தீரன் சிறுவரைப் போல் என்ன பழகுவது என்று உத்தமாதிகாரிக்கு இந்நூல் உபதேசிக்கிறது. மனோநிகிரகம் முதலாம் காரியத்தை அஜ்ஞானி கைவிடுவனேல் அக்கணமே அவன் மனோராஜ்யங்கள் புரிந்து வீண் வார்த்தையாட நேரும் என்று மந்த அதிகாரிகளை எச்சரிக்கிறது. மேலும் சாதகன் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்னும் விளக்கத்துடனேயே நூல் தொடங்குவதையும் காணலாம். முதல் அத்தியாயத்தின் 3வது 4வது ஸ்லோகங்களில் ஆத்ம அனாத்ம விவேகமும் தேகாத்ம பாவத்தை ஒழித்து போத ஆத்மாவாய் நிற்கும் நிலையும் உபதேசிக்கப்பட்டுள்ளன. சகஜஞானியின் சீரிய நிலை மனமே இந்நூல் எங்கும் கமழ்கின்றது. எல்லையிலா கடலாம் என்னிடம் உலகக் கப்பல் மனக்காற்றால் இங்கும் அங்கும் அலைகிறது, அதனால் எனக்கு ஒன்றும் வருத்தமில்லை என்பதால் அகண்ட அனுபவத்தே நிலை நின்றோனுக்கு உலகத் தோற்றத்தால் எவ்விகல்பமும் இல்லை என்றும், எனது சுயவடிவம் ஒளியே என்று வேறென்று உலகம் ஒளிருங்கால் உண்மையில் நானே ஒளிர்கின்றேன் என்பதால் உலகம் தோன்றுங்காலும் அதற்கு ஆதாரமாம் ஞானாத்மாவாகவே அவன் இருப்பன் என்றும், ஆதலின் கர்ம முனைவு எவ்வாறு அறியாமையினாலோ அவ்வாறேதான் அதை துரத்தலும் என்னும் இவ்வுண்மையை நன்கு உணர்ந்து இவ்வாறே நான் நிலைத்துள்ளேன் என்றவாறு அவன் நிவிருத்தியை வழிதலும் பிரவிற்த்தியை வெறுத்தலும் செய்யான் என்றும் இதனுள் கூறப்பட்டுள்ளது. உற்றதைக் கொண்டு பிழைப்பவனும் நாடெங்கும் எதேச்சையாய் நடப்பவனும் அஸ்தமித்த இடத்தில் படுப்பவனுமாம் தீரனுக்கு எங்கும் சந்தோஷமே. ஈச்சங்குறுத்துண்டு இன்புறும் யானையை வேப்பிலை மகிழ்வியாதது போல தன்னுள்ளே ஓப்பவனை இவ்விஷயங்கள் எவையும் என்றும் கழிப்பிக்க மாட்டார். மேனியால் எதனையும் தொடாமலே தொன்றுதொட்டு உலகு தாங்கும் எனக்கு நிகர் சமர்த்தன் எவன்? நானே நான், என்னை வணங்குகிறேன். இவை முதலாயின எத்தகையதோர் உவகைப் பெருக்கிலிருந்து உதித்த கவிதைகளாயிருத்தல் வேண்டும். அஷ்டாவக்ர கீதை வரலாறு. முன்னொரு கால் ஜனகன் தனது ஆஸ்தான வித்வானிடம் சிரவணம் செய்து கொண்டிருந்த வேதாந்த நூல் ஒன்றில், குதிரையேறும் ஒருவன் சேணத்தின் ஒரு சுவட்டில் கால் ஊன்றி மற்றொன்றில் காலெடுத்து வைக்கும் நேரத்திற்குள் பிரம்மஞானம் அடையலாம் என்னும் ஓர் வசனம் இருந்தது. இமைப்பொழுதில் ஞானம் பெறலாம் என்பதே அதன் தாத்பரியம். அத்துடன் ஜனகன் பாடத்தை நிறுத்திக் கொண்டு பண்டிதரை நோக்கி, இவ்வாக்கியத்தின் உண்மையை தாங்கள் நிரூபித்தல் வேண்டும், குதிரையை கொண்டுவரச் சொல்லவா என வினவினான். ஞான அனுபவத்தை அருள்வது தன்னால் ஆகாது என பண்டிதர் தாழ்ந்தார். அவ்வச்சனம் ஒன்று பொய்யாகவோ அல்லது மிகையாகவோ இருத்தல் வேண்டும் என்றான் மன்னன். இவ்வாக்கியத்தை நிரூபித்தல் என்னால் ஆகாது என்பதால் அது பொய் எனல் ஆகாது, மெய்யுணர்ந்த ஆன்றோர் வாக்கன்றோ அது என்றார் பண்டிதர். அரசன் அதிருப்தியும் சினமும் கொண்டு பண்டிதரை சிறைச்சாலைக்கு அனுப்பினான். அவ்வாறே அவ்வாக்கியத்தை நிரூபிக்க இயலா அறிஞர் யாவரையும் ஒவ்வொருவராக தலைமை வித்வானுக்கு துணையாக அனுப்பி வந்தான். இந்நிலையில் வயதில் சிறியவரும் அறிவில் பெரியவரும் வடிவில் எண்கோணமுற்றவருமாம் முனிவர் ஒருவர் ஜனகராஜ்ய எல்லைக்குள் காணப்பட்டார். அஷ்டாவக்ரர் என்பது அவரது காரணப் பெயர் என்பது மிக தெளிவாம். கற்றோர் அனைவரையும் ஒவ்வொருவராக சிறைப்படுத்தி வரும் அரசனது வரலாற்றை கேள்வியுற்ற அஷ்டாவக்ரர் தான் அரசனை சமாதானப்படுத்தி அறிஞர்களை விடுவிப்பதாக வாக்களிக்கவே மக்களில் சிலர் அவரை ஓர் பல்லக்கில் அரண்மனைக்கு இட்டுச் சென்றனர். சபையை அணுகும் வரை அரசன் எழுந்து வணங்கி கௌரவித்தான். பண்டிதர்களை சிறைப்படுத்தும் காரணத்தை அஷ்டாவக்ரர் அரசனிடம் நேரில் கேட்டறிந்து கொண்டதும் அவர்கள் அனைவரையும் விடுவிக்கச் சொன்னார். ஜனகனும் தனது ஐயத்தை தீர்க்க வல்லவனாம் ஒருவனே இவ்வாறு தன்னை கேட்டுக்கொள்ளக்கூடும் என்று உணர்ந்து அறிஞர் யாவரையும் விடுவித்த பின் முனிவரை நோக்கி, குதிரையை கொண்டுவரச் சொல்லவா என வினவினான். அதற்கு அஷ்டாவக்ரர், அரசே அவசரப்படேல், தாங்கள் கோரும் உண்மையை உணர்த்தற்கு உரிய தனியிடம் ஒன்றிற்கு போவோம் என்றார். அஷ்டாவக்ரர் பல்லக்கிலும் அரசன் புடைசூழ குதிரையிலுமாக கானகம் சென்றனர். காடு சமீபித்ததும் முனிவர், அரசே நின் பரிவாரங்கள் யாவும் திரும்பிப் போகட்டும், நாம் இருவர் மட்டும் தனித்திருப்போம் என்றார். அவ்வாறே செய்த பின் மன்னவன் குதிரை மீது சேணத்தின் ஒரு சுவட்டை மிதித்துக் கொண்டு, முனியரசே தயை புரிக என்று வேண்டினான். அஷ்டாவக்ரரோ அமைதியுடன், அரசே தாங்கள் கூறும் நூலிலேயே இவ்வுண்மை குருவினால் சீடனுக்கு அருளப்படுவது எனக் கூறியுள்ளதே, நாம் இப்போது அத்தகைய சம்பந்தத்தோடு இருப்பது உறுதிதானா என்று கேட்டார். ஜனகன் முனிவரை வணங்கி, சீடனானேன், அருள் புரிக என்றான். மீண்டும் முனிவர், ஜனகா, உண்மைச் சீடன் தன்னையும் தனதையும் குருவுக்கு அர்ப்பிக்க வேண்டுமே என்று கூற அரசன் அவ்வாறே என்றான். அஷ்டாவக்ரரும் அவ்வாறே என்று இயம்பி கணத்தில் மறைந்தேகினார். ஜனகன் ஸ்தம்பித்துப் போனான். இருந்த இடத்திலேயே சிலையென நின்றான். பொழுது ஆயிற்று. அஸ்தமித்து இருள் எங்கும் சூழ்ந்தது. நெடுநேரம் காத்திருந்தும் மன்னன் திரும்பாமை கண்ட குடிகள் கவலை மிகுந்து அவனை தேடலுற்றனர். காட்டினுள் சென்று ஸ்தம்பமென நிற்கும் மன்னவனை கண்டனர். அவனோ ஜனத்திரளையோ அதன் வினாக்களையோ உணரவே இல்லை. மக்கள் அரசனது நிலையைக் கண்டு வியப்பும் வருத்தமும் அடைந்தனர். அஷ்டாவக்ரரோ எங்கும் காணப்படவில்லை. அவர் ஓர் மாயாவி என்று மந்திரிகளும் பிறரும் சினமுற்றனர். அரசனை பல்லக்கில் அரண்மனைக்கு இட்டுச் சென்றனர். அவனது நிலையில் யாதொரு மாறுதலும் காணப்படவில்லை. அரசனை படுக்க வைத்து அமைச்சர் கவலையுடன் காத்திருந்தார். மறுநாள் காலையும் அரசன் அவ்வாறே இருத்தல் கண்ட அமைச்சர் அஷ்டாவக்ரரை கண்டுபிடித்துக் கொண்டு வர தூதர்களை ஏவினார். அஸ்தமித்ததும் தூதர்களில் சிலர் அஷ்டாவக்ரரை கொண்டு வந்து சேர்த்தனர். முதன் மந்திரி அவர் மீது மிகவும் கோபமுற்றிருந்தும் காரிய சாதகம் கருதி அதை வெளிக்காட்டாது அரசனது பரிதாபகர நிலைமையையும் அது பற்றிய பொதுஜனத் துயரையும் கவலையையும் அவருக்கு விளக்கி கூறி அரசனை மீண்டும் சுயநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடினான். அரசனதியின் நிலைமைக்கு அஷ்டாவக்ரரே காரணம் என்று அமைச்சர் கூறவும் முனிவர், அரசனையே நேரில் அது பற்றி வினவுங்களேன் என்றார். மந்திரிகள், அது அசாத்தியம் எனவே அஷ்டாவக்ரர் அரசனை ஜனகா என கூப்பிட்டார். அரசனும் சுவாமி என்று அவரை வணங்கினான். அமைச்சர்கள் திகைத்தனர். முனிவர் மீண்டும் அரசனை நோக்கி, ஜனகா, நான் உன்னை பரிதாபகர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதாக இவர்கள் பகர்கின்றனரே, இது உண்மைதானா சொல் என்றார். ஜனகர், யார் அப்படிச் சொல்வது என வெகுண்டான். மந்திரிகள் பிரதானிகள் யாவரும் நடுங்கினரேனும் மன்னனை நன்னிலை உறுத்த முனிவரை மீண்டும் வேண்டினர். அவ்வாறாயின் அரசனை என்னுடன் தனியே விட்டு அனைவரும் அகலுங்கள் என்றார் முனிவர். தனிமையில் முனிவர் மன்னனை நோக்கி, ஜனகா, நீ ஏன் இவ்வாறு இருக்கிறாய்? உலகியலுக்கு மாறாக நடப்பது எதற்கு? எல்லோரையும் போலவே இருப்பதுதானே என்றார். ஐயனே, நான் உம்மவன், உமது ஆணைப்படியே நடப்பேன் என விடையளித்தான் மன்னன். பிரம்மஞானம் நல்பக்குவிகளுக்கே புகட்டற்பாலது. இதுவரை உன்னை சோதித்தேன், உணவருந்தி வா, பின்னர் பேசலாம் என்றார் அஷ்டாவக்ரர். அவ்வாறே உண்ட பின் ஜனகன், பிரம்ம அனுபவம் உருவது எவ்வாறு, விடுதலை வழி யாது என்று முனிவரை வினவினான். பிரம்மம் உன்னினும் வேறாம் அந்நியம் அன்று, அதை உணர தேச காலம் ஏதும் இல்லை. அதுவே நீ, அதுவே எல்லையிலா நித்திய பரிபூரண ஆத்மா என்று உபதேசித்தார் அஷ்டாவக்ரர். அன்று இரவு ஜனகனுக்கும் அஷ்டாவக்ரருக்கும் நிகழ்ந்த சம்பாஷணையே அஷ்டாவக்ர கீதை. மறுநாள் காலை அரண்மனை சார்ந்த அமைச்சர் அரசன் எப்போதும் போலவே சகஜமாயிருப்பது கண்டு சந்தோஷமுற்று முனிவரை வாழ்த்தினர். அரசன் தனது சபையை கூட்டி என்றும் போன்றே தன் வேலையில் ஈடுபட்டான். அச்சபையில் அஷ்டாவக்ரர் அரசனை நோக்கி, வேந்தே, நூல்களில் கூறியவாறு கணத்தில் ஞான அனுபவம் வருவது பற்றி அஃது எங்கனம் கூடும் என ஐயம் ஒன்று இருந்ததே, இப்போது எப்படி தோன்றுகின்றது என்று சபையோர்க்கு ஏம்பல் வேண்டும் என்று உரைத்தார். மிக்க வணக்கத்துடன் அரசன், ஐயனே, எனது ஐயம் முற்றிலும் தவறானது. எனது அபக்குவத்தாலேயே சாஸ்திர வாக்கியத்தின் உண்மையை சந்தேகித்தேன். அதன் ஒவ்வொரு எழுத்தும் உண்மையே என்று ஒப்புக்கொண்டான்.